ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருந்தலார்புறம் தீயழச்செருவனய விரலின் கண் அடியாரை பறிந்து காப்பன பக்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்தும் ஆவன மந்திரம் ஆவன வலஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமயவர் ஏசிய இணைய அடித்தலம்தானே திருவலஞ்சுழி என்ற திருத்தலம் நமது இன்றைய சிவாலய தரிசனமாக அமைகின்றது. கும்பகோணத்திலிருந்து இத்தலத்தின் வழியே தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் கோயிலுக்கு மிக அண்மையிலேயே வருவதால் இது எளிதான வழி. இதைத் தவிரவும் இருப்பு பாதையில் சென்றால் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பாதையில் சுவாமிமலை நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கிறது. இது திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் அருளிய 5 திருப்பதிகங்களை பெற்ற அற்புதமான திருத்தலம். காவிரி தென்கரை தலங்களுள் 25வதாக கருதப்படுகிறது. திருவிடைமுருகூர் மகாலிங்க பெருமானுடைய பரிவார தலங்களில் விநாயக பெருமானுக்கு உரிய தலமாக விளங்குகின்றது. முன்னொரு காலத்தில் காவிரியாறு இந்த தலத்தை அடைந்தபோது ஆதிசேஷன் வெளிவந்த பாதாளம் வழியாக பள்ளத்தில் இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்றான். பாதாளத்தில் ஒரு மன்னனோ அல்லது ஒரு மகரிஷியோ இறங்கினால் அந்த பிளத்வாரம் மூடிவிடும், காவிரி மீண்டும் வழிபடும் என்று ஒரு அச்சரியை தோன்றியது. அப்பொழுது திருக்கொட்டையூர் என்று அருகில் உள்ள ஒரு தலத்தில் ஹேரண்ட முனிவர் எனக்கூடிய ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அத்திரி மகர்ஷியினுடைய குமாரர், ஆத்திரேயர் என்ற பெயரை உடையவர். அவரிடம் சென்று மன்னன் தன்னுடைய கவலையை தெரிவித்தான். அவனுக்கு ஆறுதலாக ஏரண்ட முனிவரும் தானே அந்த பிலத்வாரத்துக்குள் செல்வதாக கூறினார். அதேபோன்று அவர் நுழைந்தவுடன் அந்த பிலத்வாரம் மூடியது, காவேரி மீண்டும் வெளிப்பட்டது. ஆகவே ஹேரண்டபுரம் எனக்கூடிய கொட்டையூரில் தவம் செய்த அந்த முனிவர் பிலத்வாரத்துக்குள் புகுந்து காவிரியை வெளிப்படுத்தியவருடைய இந்த தலத்திலும் அவருடைய திருவுருவத்தை காண்கிறோம். திருவலஞ்சூழியும் திருக்கொட்டையூரையும் இணைத்து திருநாவுக்கர் சுவாமியுடைய பதிகத்தில் குறிப்புகள் வந்துள்ளன. ஆதிசேஷன் மகாசிவராத்திரி என்று பாதாளத்திலிருந்து வெளிவந்து 4 ஜாமங்களிலும் பல தலங்களுக்கு சென்று வழிபட்ட பொழுது திருவலஞ்சுழிக்கும் வந்ததாக புராணம் குறிப்பிடுகின்றது. அம்பிகை ஒரு முனிவருடைய உதவியாக தோன்றி இறைவனை வழிபட்டு அவனை மனம் செய்து கொண்டபடியால் சக்திவனம் என்ற பெயர் இந்த தலத்திற்கு வந்தது. இந்திரன், திருமால், பிரம்மன் முதலிய தேவர்களும், ஹேரண்ட முனிவரும், ஆதிசேஷனும், அம்பிகையும், சோழ மன்னர்களும் வழிபட்ட தலம் இது. இது கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு ஆலயம். ராஜகோபுரம் அழகாக அமைந்துள்ளது. மூன்று பிரகாரங்களை காண்கின்றோம். ராஜகோபுர வழியாக நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் திருக்குளமும் அதனருகில் விநாயகப் பெருமானுடைய சன்னதியையும் காண்கின்றோம். இரண்டாவது கோபுர வாயிலில் பஞ்சமூர்த்திகளுடைய சிதை சிற்பங்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த வாயிலை தாண்டியவுடன் கொடிமரம், நந்தி, சுவேத விநாயகருடைய சன்னதி ஆகியனத்தை தரிசிக்கிறோம். இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு மூர்த்தியாக இந்த வெள்ளைவாரண பிள்ளையார் வணங்கப்படுகின்றார். இவர் எழுந்தருளியுள்ள மண்டபம் தேவேந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இது பல சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டது. அருமையான தூண்களும் கல் குத்துவிளக்குகளும் கொண்டு விளங்கும் இந்த கோயில் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கொடுங்கிகளும் அவ்வாறே கருங்கல்லினால் அமைந்தவை. இந்த மண்டபத்தில் ஜன்னல்கள் கருங்கல்லால் அமைக்கப்பெற்று துவாரங்கள் கொண்டவைகளாக விளங்குகின்றன. அதன் வழியே உள்ளே இருக்கும் விநாயகப் பெருமானை தரிசிக்க முடியும். அதை தவிரவும் பக்கத்தில் உள்ள வழியாக நுழைந்தும் பெருமானுடைய சன்னதியை அடைகின்றோம். இங்கு வடக்கில் அலங்கார மண்டபத்தை அடுத்ததாக நாம் இப்பொழுது காண்கின்றோம். மூன்றாவது வாயிலை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது முதல் பிரகாரத்தை அடைகிறோம். இங்கு தென் திசையில் பல லிங்கமூர்த்திகளையும் மேற்கில் ஸ்தல விநாயகர், வலஞ்சோழி விநாயகர், சோமாஸ்கந்தர், சண்முக சுப்பிரமணியர், லக்ஷ்மி ஆகிய மூர்த்திகளுடைய சன்னதிகளையும் காண்கிறோம். வடக்கில் பல சிவலிங்கங்களை தரிசிக்கிறோம். தேவகோஷ்டங்களில் தெற்கில் தட்சிணாமூர்த்தி, நடராஜ பெருமான், பிக்ஷாடனர் ஆகிய மூர்த்திகளையும், மேற்கில் லிங்கோத்பவரையும், வடபுறம் பிரம்மதேவனையும் தரிசிக்கிறோம். சண்டேச நாயனாருடைய கோயில் தனியாக அமைந்துள்ளது. சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது. சுவாமி சன்னதியில் வடபுறம் உற்சவமூர்த்திகளும் நடராஜ பெருமானுடைய சன்னதியும் அமைந்திருக்கிறது. மகாமண்டபத்தில் ஏரண்ட முனிவர் காட்சியளிக்கின்றார். மூன்றாவது வெளிப்பிரகாரத்துக்கு சென்றால் அம்பாள் கோயிலை தனியாக கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளதை காண்கின்றோம். சுவாமிக்கு வலது பாகம் திருமண கோலமாக பெரியனாகி தரிசனம் தருகிறாள். அம்பிகையினுடைய தென்புறத்தில் அஷ்டபுஜ காளியினுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அதேபோல இந்த தலத்திற்கு சிறப்பு மூர்த்தியாக விளங்கிய பைரவருக்கும் தனி சன்னதி ராஜகோபுரத்துக்கு அருகில் இருக்கிறது. இந்த தலத்தில் இறைவனுக்கு கபர்தீஸ்வரர் என்று பெயர். சடைமுடிநாதர் என்றும் தமிழில் வழங்குவார்கள். கற்பகநாதேஸ்வரர் என்றும், வலஞ்சுழிநாதர் என்றும் பிற பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகை பெரியநாயகி எனப்படுகின்றாள். ஸ்தல விநாயகர் சுவேத விநாயகர், அதாவது வெள்ளைவாரணர். தேவேந்திரனால் கடல் நுரையால் செய்யப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பெற்ற மூர்த்தி. இவர் சித்தி புத்தி ஆகிய தேவிகளோடு உற்பமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். அருகில் தேவேந்திரனும் மகாவிஷ்ணுவும் வணங்கும் நிலையில் காணப்படுகின்றார்கள். முற்காலத்தில் திருப்பார்கடல் கடைந்த பொழுது தேவர்கள் விநாயகரை வழிபாடு செய்யாமல் கடலை கடைய முற்பட்ட பொழுது நெடுநேரமாகியும் அமிர்தம் கிடைக்கவில்லை. தேவேந்திரன் விநாயகர் வழிபாடு செய்யாமல் இந்த காரியத்தை செய்ய தொடங்கிய தவற்றை உணர்ந்தான். உடனே கடல் நுரையால் ஒரு விநாயகர் திருவுருவத்தை செய்து பூஜித்தான். கடலை மீண்டும் கடையத் தொடங்கினார்கள். அமுதமோ கிடைத்தது. அமுதம் உண்ட தேவேந்திரன் விநாயகரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உலகத்துக்கு செல்ல முற்பட்டான். இங்கு வந்து விநாயகரை வைத்துவிட்டு இறைவனை வழிபட்டான். வழிபாடு முடிந்து விநாயகரை எடுத்துக்கொண்டு புறப்பட முயன்ற போது பெருமானை அங்கிருந்து அசைத்து எடுக்க முடியவில்லை. ஆகவே இங்கேயே அவருக்கு சன்னதி அமைத்து பிரதிஷ்டை செய்து விழாக்களை எல்லாம் நடத்திவிட்டு தேவலோகத்துக்கு சென்றான் என்று இந்த தலத்தின் வழிபாடு குறிப்பிடுகின்றது. பிரம்மோத்சவத்தின் போது ஒன்பதாம் திருநாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. கடல் நுரையால் ஆன மூர்த்தியானதால் பச்சை கற்பூரம் மாத்திரம் அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த தேவியர்களுக்கு வாணி கமலாம்பிகை என்று இரண்டு பெயர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆவணி சதுர்த்தியில் பெருவிழா இந்த பெருமானுக்கு நடைபெறுகிறது. வெள்ளை நிறம் கொண்ட இந்த வெள்ளை வாரணம் பலருக்கு அபிமான மூர்த்தியாகவும் ஆத்மார்த்த மூர்த்தியாகவும் விளங்குகின்றார். இந்த தலத்துக்கான தீர்த்தங்கள் காவிரி, அரிசிலாறு, ஜடா தீர்த்தம் ஆகியனாகும். சலவிருஷம், வில்வம் அம்பாள் சன்னதியில் இருக்கிறது. ஸ்தலத்தின் மறுபெயர்கள் சக்திவனம், திகுணாவர்த்தம், தட்சிணாவர்த்தம் ஆகியவை. இந்த ஸ்தலத்திற்கு சோழ மன்னர்கள் பல்வேறு திருப்பணிகள் செய்துள்ளார்கள். அவர்கள் இந்த கோயில் வழிபாட்டுக்காக பல நிலங்களையும் நந்தா விளக்குகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். ராஜராஜன் தன்னுடைய பிறந்தநாள் நினைவிற்காக நிலங்களை தானம் செய்திருக்கின்றான். ராஜராஜனுடைய மனைவி லோகமாதேவியார், புதல்விகள் குந்தவை, மாதேவடிகள் ஆகியோர்கள் க்ஷேத்திரபால தேவருக்கு அணிகலன்கள் வழங்கியிருக்கிறார்கள். சுவேத விநாயகருக்கும் நிலங்களை அளித்துள்ளார்கள். இந்த தலத்தினுடைய சிறப்பு அம்சமே இந்த வெள்ளைவாரணருடைய ஆலயத்தில் உள்ள சுவாமி, அதாவது கபர்தீஸ்வரர் என்பவர் சடைமுடிநாதர் என்று தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற மூர்த்தி. எப்படி ஒரு தனிச்சிறப்பு உடையவர் என்றால், அதை ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கினாலேயே அதை கேட்கும்பொழுது நமக்கு பெரும் பேரின்பம் விளைகின்றது. புண்ணியம் செய்திருந்தாலே ஒழிய இந்த தலத்தை வணங்குவதோ தரிசிப்பதோ நடவாது என்பது போல அவர் முதல் பதிகத்திலே, முதல் பாடலிலேயே தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுவது போல அந்த பதிகத்தை அமைத்திருக்கின்றார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயரிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சூழி வாணனை வாயாரே பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. மாதோர் கூரனை பலஞ்சுழி மருவிய மருதினை பயல் காழி நாதல் வேதியல் ஞான சம்பந்தன் வாய்ன வித்திய தமிழ் மாலை ஆதரித்து ஈகை கற்று வல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாதே. ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்தில் தங்கி இறைவரை தரிசனம் செய்து பல பதிகங்கள் பாடி வரும்பொழுது இந்த வலஞ்சுழி மாநகரில் உள்ள இறைவனை புல்கி ஏத்தி இருப்பவர் புண்ணியரே என்று மீண்டும் சொல்கின்றார். அதோடல்லாமல் இந்த தலத்தில் தொண்டு செய்யும் தொண்டர்களோடு கூடி புதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே என்று தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியத்தை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் காழிவள்ளல். இந்த வலஞ்சொழி வாணனை நம்முடைய சிந்தையை விட்டு நீங்காமல் தியானித்தால் நமக்கு உயர்வு ஏற்படும், பிணிகளெல்லாம் நீங்கிவிடும். பிணியாவது உடற்பிணி மாத்திரம் அல்லாமல் பிறவி பிணியும் நீங்கும் என்பது இதனுடைய கருத்து. இந்த பதிகத்தில் அவரை நினைக்கும் பொழுது வலஞ்சொழி வாணன் என்று அவரை நினைக்கும் பொழுதே உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருக உணர வேண்டும், அதுவே முக்கியம் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது நமக்கு உருநோய்கள் நம்மை அடையாமாட்டா என்று இதனை நமக்கு தெரிவிக்கின்றார்.
பள்ளமதாய படர் சடை மேல் பயிலும் திரை கங்கை வெள்ளமதார விரும்பி நின்ற விகிதல் விடையேறும் வள்ளல் வலஞ்சுழி வாணன் என்று மருவி நினைந்தேத்தீ உள்ளம் முருக உணருமின்கள் உருநோயடையாவே.
திருநாவுக்கரசர் பழையாறையில் உள்ள சிவாலயங்களை தரிசித்துவிட்டு திருவலஞ்சுழியை அடைந்து இந்த பெருமானை பரவிய பதிகங்களுள் ஒரு குறுந்தொகை பதிகமும் திருத்தாண்டகத்தில் ஒரு பாடலும் மட்டுமே நமக்கு இன்று கிடைக்கின்றன. இந்த பெருமானுடைய பாதத்தை வணங்குபவர்களுக்கு பாவங்கள் நாசமாகிவிடும். இந்த தலத்தினுடைய சிறப்பை அறிந்து அந்த இறைவனை கடைகளாக கருதி நாம் உய்ய வேண்டும். அப்படி அவரை பயிலாதவர்கள் பாவித்து உழும்பர்கள் என்றெல்லாம் சொன்னவர் இந்த வலஞ்சொழி மேவிய இறைவனை இனி மறுபடியும் என்றுகோல் காண்பது என்று குறிப்பிடுகின்றார் அந்த குறுந்தொகை பதிகத்தில்.
ஓத மார்கடலின் விடம் உண்டவன் பூதநாயகன் பொற்கையிலைக்கு இறை மாது ஓர்பாகன் வலஞ்சுழீசனை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. நரைகொள் பூம்புனல் கொண்டு எழு மாணிக்காய் குறைவில்லா கொடும் கூற்று உதைத்திட்டவன் மறைகொள் நாவல் வலஞ்சுழியே மேவிய இறைவனை இனி என்று கொள் காண்பதே. வலஞ்சுழி இறைவனை இனி என்று கொள் காண்பதே. தடுவார் பிரமன் திருமாலவர் ஆடுபாதும் அவரும் அருகிலார் மாடவீதி வலஞ்சுழியீசனை தேடுவானூறு இன்றதல் சிந்த இலங்கை வேந்தல் இருபது தோழிர நலம் கொள்பாதத்து ஒரு விரல் ஊன்றினான் மலங்கு பாய்வயல் சூழ்ந்தவலூழி வலங்கொள்வார் பலம் கொள்வாரடி என் தலைமேலவே மலங்கு பாய்வயல் சூழ்ந்த வலம் ஜூழி வலங்கொள்வாரடி என் தலைமேலவேயே வலஞ்சுழி வலங்கொள்வார் அடி என் தலைமேலவேயே. ஏ சிற்றம்பலம்.